மிகவும் அன்பாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற தேவனுடைய பரிசுத்தவான்களே மற்றும் விசுவாச வீட்டாரே, ஊழியக்காரர்களே மற்றும் ஊழியக்காரர்களே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்தேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துகளையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய மிகப்பெரிதான கிருபையினால் இந்த நாளிலும் கூட நம் அனைவரும் இந்த நேரத்தில் ஒன்று சேர்த்து அநேக பட்டணங்களிலிருந்து இருந்தும் கூட இந்த நாளிலும் கூட நம் அனைவரும் முகமுகமாய் பார்த்து அன்பை பரிமாறிக்கொண்டு, அது மாத்திரமல்ல எல்லோரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் தேவனிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் படிப்பதற்கும் தியானிப்பதற்கும் தேவன் கொடுத்த மாபெரும் கிருபைக்காக நம்ம தாழ்மையோடு கூட நன்றிகளையும் சோத்திரங்களையும் நம் ரட்சகர் மூலமாய் தேவித்துக் கொண்டு நாம் இந்த நாளிலும் கூட பாடத்தை கடந்து போகலாம். அன்பான சகோதர சகோதரர்களே, கண்டிப்பா அன்பான சகோதர சகோதரர்களே, இந்த ரெண்டு நாள் கன்வென்ஷன்ல நம் அநேக வேலைகள் மாம்சின்படியான வேலைகள்லாம் விட்டுட்டு வந்து இந்த ரெண்டு நாள் கன்வென்ஷன்ல எல்லா உலகத்தையும் மறந்து தேவனி சத்தியங்களை மாத்திரம் அவன் கேட்பதற்கு நம்ம இந்த நாளில் ஒன்று கூடி வந்திருக்கோம். ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா நேற்று வரைக்கும் நம்ம ரொம்ப கடினமான வேலையை பார்த்திருப்போம் உலகத்துல, ஆனா இன்னைக்கு வந்து சேர்ல உட்காரும் போது கண்டிப்பா ஒரு ரிலாக்ஸ் இருக்கும், மனசுல கண்டிப்பா நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும். ஆனா இந்த அமைதி இந்த சரீரத்துக்கு ரொம்ப விரோதமா போகும். கண்டிப்பா ஒரு சேர்ல ஃப்ரீயா உட்காரும் போது நேற்று பட்ட கஷ்டங்கள் இன்னைக்குதான் அந்த மாம்சத்தினுடைய அந்த விளைவுகள் ஏற்படுது. சாகினால ஒரு பயங்கரமான சோறு வரும், நம்ம அறியாம கண்கள் அப்படியே மூடும் இல்லைங்களா. கண்டிப்பா நமக்கு வரும், ஏன் நம்ம அனைவரும் சப்ஜெக்ட் கேட்கும்போது தூங்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா வேற ஒண்ணு இல்லை. நிறைய வேலை பார்த்துருப்போம், அங்க பாட்டு இங்க உட்காரும் சேர்ல அமையா உட்காரும் போது அதுதான் பண்ண சொல்ல நம்ம அறியாமே ஒரு சோர்வுக்குள்ளாக சரீரம் அங்க போகுது நம்ம பார்க்கணும். ஆனாலும் கூட தேவனி பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷம் உண்டு, என்னன்னு கேட்டீங்கன்னா மாம்சம் என்னதான் தலைவீனமா இருந்தாலும் எது உச்சாரமா இருக்கு தேவனி பரிசுத்தாவே தேவன் கொடுத்துருக்கா மைண்ட் இல்லைங்களா. ஆவி இன்னொரு வார்த்தைக்கு அந்த அர்த்தம் என்ன, மைண்ட். சோ அது உற்சாகம் இருக்கும், கத்தர் ஏசு கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருக்கும், அது உற்சாகம். அப்ப கண்டிப்பா இந்த நாள்ல நம்ம ரெண்டு நாள் கன்வென்ஷன் இருந்தாலும் கூட நம்ம எந்த சப்ஜெக்ட் தூங்காம கேட்கணும்னா அதை நாம் உங்களுக்கு உற்சாகத்துக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஆவிக்குரிய உற்சாகத்துக்கு ஒரு சில காரியங்கள் மட்டும் இல்லாம சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். அப்ப கண்டிப்பா நமக்கு தெரியும் ஆசரிப்பு கூடாரம் தேவன் இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். அந்த கூடாரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் ரெண்டு விதமான அறைகள் இருக்கு. முதலாவது என்ன பார்த்தோம், பரிசுத்த ஸ்தலம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த பரிசுத்தலத்துல நமக்கு தெரியும் மூணு விதமான பொருட்கள் அங்க இருக்கு சரிங்களா, மூணு விதமான பொருட்கள் அங்க இருக்கு. என்ன சொல்லுங்க அப்போ சத்தமா இல்லைங்களா, மறட்டீங்களா? ஆ கேக்கல, கொஞ்சம் சவுண்டாக சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆமா சமூக குத்து மேஜை குத்து விளக்கு அப்புறம் தூப பீடம். இப்ப பிரதர் ரொம்ப அருமையா ஒரு வார்த்தை சொன்னாரு, அந்த மூணு பொருட்கள் ஒரு வார்த்தை என்னன்னா வெறும் அப்பத்து மேஜை சொல்லு, அப்பங்கள் வைக்கப்பட்ட மேஜை சொல்லல, இன்னொரு வார்த்தை ஆட் பண்ணாரு பார்க்கணும், சமூகத்து அப்பம். சமூகத்தப்பம் இருக்கிற மேஜை, தேவ சமூகத்தப்பம் இருக்கிற மேஜை, ரொம்ப அருமையான வார்த்தை, மிக முக்கியமான வார்த்தை. அது என்ன சமூகத்தப்பம் இல்லைங்களா, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பிரசன்ஸ் ஆஃப் பிரெட். சோ சமூகத்தப்பம் தேவ சமூகத்தப்பம் என்ன அர்த்தம் கண்டிப்பான பண்ண சோதர சொல்லே, அந்த அப்பம் எதை குறிக்கிறதுன்னா தேவனுடைய சத்தியம், அவருடைய வார்த்தை, விலையேறப்பட்ட சத்தியங்கள். ஆனா அந்த சத்தியத்தை நம்ம சாப்பிடுறோம்னா எங்க சாப்பிடுறோம் தெரியுமா, வசன மாசிங்க அம்பான சோதர சூழலே, யாத்திராகமம் 25 அதிகாரம் 30 வசனம், எக்ஸோடஸ் 25:30. மேஜையின் மேல் என்ன பண்ணு, நித்தமும் என்ன பண்ணு, என் சன்னதியில், சன்னதி நான் அந்த கூடாரத்துல மகா பரிசுமான சொல்றது நான் அங்க இருக்கேன், அது என்னுடைய சன்னிதி. அந்த சன்னிதியில இருக்க அப்பம்க்கு என்ன பேராமா, தேவ சமூகத்து அப்பம். அப்ப நினைச்சு பாருங்க, இன்னைக்கு எல்லாரும் தேவனுடைய வார்த்தை கேட்கிறோம்னா சும்மா இல்ல, யாரு யாருடைய சன்னிதி பாக்குறோம் இல்லைங்களா. இந்த மண்டபம் பத்தி நான் பேசல, நம்ம எல்லாம் இங்க கூடி இருக்கிறோமே யாருடைய சன்னிதி பாக்குறோம். சோ தேவன் சந்தி அப்ப நினைச்சு பாருங்க, தேவன் இங்க இருக்கிறாரு, கத்தர் இருக்கிறாரு, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சத்து கேட்கும் போது தூங்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போ கண்டிப்பாங்க மனசோகர், கண்டிப்பா நம்ம ஒரு எந்த ஒரு சப்ஜெக்ட் கேட்டாலும் நம்ம எந்த நோக்கத்துல கேட்கணும்னா தேவன் நமக்கு கொடுக்கா, இது தேவனுடைய சன்னதி, அங்கிருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா தேவனுடைய வார்த்தை கேட்டுட்டு இருக்கோம். அந்த ஒரு ரெவரன்ஸ் பிரதர் எடுத்தாரு இல்லைங்களா? கண்டிப்பாங்க, இது கூட மிக முக்கியமான ஒரு காரியமாங்க இல்லைங்களா? இது கூட நீங்க மனசுல வச்சு, அது மாத்திரம் இல்ல அன்பா சோதர சொல்லு, காலையில இருந்து ரெண்டு சப்ஜெக்ட் கேட்டோம், ரொம்ப ஆவிக்குரிய பாடங்கள், எச்சரிப்பான பாடங்கள், எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது, அருமையா பிர சகோதரர்கள் எடுத்தாங்க. இப்படி சொல்லும் போது நமக்கு ஒரு காரியம் நினைவுக்கு வந்தது, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சமயத்துல ஒரு கன்வென்ஷன்ல ஒரு அருமையான பிர சப்ஜெக்ட் எடுத்துருந்தார். எடுத்துட்டு இருக்கும்போது அந்த கன்வென்ஷன் கீழே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க, மனைவி மற்றும் புருஷன் உட்காந்துருக்காங்க. இந்த புருஷன் என்ன பண்ணாருன்னா, அந்த பிரதர் பேச சப்ஜெக்ட் ஃபுல்லா ரொம்ப ஆச்சரியமா கேட்டு அப்பப்போ தன் ஒய்ஃபை பார்த்துட்டு இருந்தார். ஏன் பாக்கறேன்னு சொல்லி இந்த பேசுற பிரதருக்கு தெரியல, ஏன்னா நம்ம பேசிட்டு இருக்க அப்புறம் அப்பப்போ ஒய்ஃபை பார்த்துட்டு இருக்காரு அப்படி ஒரு பொண்ணு புரியல. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்ச பின்னாடி அவர் வந்து கிட்டார், நீங்க ரொம்ப அருமையா சப்ஜெக்ட் பேசுறீங்க, ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு அப்படி சொன்னார். அது மாத்திரம் இல்ல, நீங்க பேசுற ஒரு ஒரு பாயிண்டும் என் ஒய்ஃபுக்கு அப்படி சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படி சொன்னார். இதை நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன்னா, இன்னைக்கு காலையில் ரெண்டு சப்ஜெக்ட் பார்த்தோம், ரெண்டுமே ப்ராக்டிக்கல் லைஃப்ல நடக்கிற விஷயம், அனுதின வாழ்க்கை நடக்கிற விஷயம். ஆனால் இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நம்மளை செல்ஃப் எக்ஸாமின் பண்ணோம், இல்லை மற்றவங்க நம்ம எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளை நம்ம எந்த அளவுக்கு பரிசோதனை பண்ணிட்டு இருந்தோம், இல்லை மற்றவங்க நம்ம என்ன பண்ணிட்டோம் பரிசோதனை? கண்டிப்பாக நம்ம சிந்திக்கணும். அதான் நிறைய நம்ம என்ன பண்ணோம்னா பாருங்க, உங்கள்கிட்ட சொல்றாங்க கேட்டுக்கோம், உங்களுக்கு தான் சொல்றாங்க நல்லா கேட்டுக்கோம். அப்படி நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களை குறைகள் பார்ப்போம், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் குறைகள் இருக்கும். இந்த நாம பார்க்க போயிட பாடத்துக்கு ஒரு ஆதரசனம் வாசிக்கலாம், மறுபடியும் வாசிங்க. ஆமா, சோ ரெண்டு நாளாகும் புஸ்தகம் 15:7 சொல்லப்பட்ட இந்த வசனத்தை நம்ம இங்கிலீஷ்ல வாசிக்கிறோம். பி ஸ்ட்ராங், பலமாயிருங்க, திடமாயிருங்க, லெட் நாட் யுவர் ஹேண்ட் பி வீக், உங்களுடைய கைகள் வீக்காக என்ன பண்ணிக்கோங்க, சோர்ந்து போகாத படிக்க, பலவீனமாகாத படிக்க, நீ என்ன பண்ணிக்கோங்க, மாறாக நீங்க எப்பவுமே என்ன திடமா இருக்கு. இந்த ஒரு காரியத்தை, இந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில நாம இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனத்துக்கு ஒரு பாடம் பார்க்க போயிருந்தோம். அப்ப கண்டிப்பா நம்ம இதுக்கு மாதிரி ரெண்டு சப்ஜெக்ட் கேட்டிருப்போம், அந்த ரெண்டு சப்ஜெக்ட் கேட்டதுக்கும் இதுக்கு ஒரு மிக முக்கியமான லிங்க் இருக்கு. அந்த லிங்கை நீங்க புரிஞ்சுக்கணும்னா, சப்ஜெக்ட் கேட்கும் போது நீங்க ரெண்டு சப்ஜெக்ட் நீங்க என்ன பண்ணிக்கோம்னா அப்படி படிப்படியா ஞாபகத்துக்கு கொண்டு வந்து, பிளஸ் இந்த சப்ஜெக்ட் நீங்க என்ன பண்ணணும்னா அங்க பொருத்தி பார்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா ஒரு காரியம் கற்றுக்கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரர்களே, கண்டிப்பா நாம் அனைவரும் தேவனுக்கு என்று என்ன பண்ணிருக்கோம்னா ஞானஸ்தானத்தின் மூலமாக நம்ம அர்ப்பணிச்சிருக்கோம். நம்முடைய லைஃப்ல என்ன பண்ணிட்டோம்னா, நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணிட்டோம்னா தேவனுக்கு முழுமையாக என்ன பண்ணிருக்கோம்னா அர்ப்பணிச்சிருக்கோம். அதான் பாருங்க, அந்த கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, கான்சன்ட்ரேஷன் அர்ப்பணிப்பு என்ற வார்த்தை அந்த கான்சன்ட்ரேஷன். ஆனா தேவனி பிள்ளைகிட்ட என்ன விதமான கான்சன்ட்ரேஷன் இருக்கணும்னா, என்ன விதமான அர்ப்பணிப்பு இருக்கணும்னா, அது வெறும் கான்சன்ட்ரேஷன் இல்ல, மாறாக ஃபுல் கான்சன்ட்ரேஷன், முழுமையான அர்ப்பணிப்பு. கண்டிப்பா அப்ப சொன்ன நமக்கு சில முக்கியமான ஒரு காரியங்கள் சொல்ற, நீங்க எல்லாரும் பேப்டிசம் எடுத்துட்டீங்க, எல்லாரும் பேப்டிசம் எடுத்துட்டீங்க, ஞானசனம் வாங்கிட்டீங்க, ஆனா ஒரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்களா அப்படி சொல்லி என்ன பண்றாருன்னா, அப்போ சொன்னாங்க பவுல் அங்க நமக்கு அறிவுரை கூறுறார். அதை குறிச்ச சொன்ன மாசிக்கலாம், ரோமர்கள் நிருபம் 6:1 வசனம் 2:1 வாசிங்க. என்ன சொல்லாரு, நம்ம எடுத்த ஞானஸ்தானம் யாரு என்ன மாதிரியான ஞானஸ்தானம்னா கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம். அது என்ன கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம்? கண்டிப்பா நான் ஒரு ஒரு எபிசோட்ல போகும்போது எப்பவுமே இந்த பாயிண்ட் நம்ம கேட்போம். ரொம்ப மிக முக்கியமான பாயிண்ட். கண்டிப்பா உடம்படிக்கை பண்ணி பல வருஷமா இருக்கலாம், ஆனா நம்ம எப்பவுமே மைண்ட்ல இருக்க வேண்டிய விஷயம், நான் பண்ண ஞானஸ்தானம் அது கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம். அது என்ன கிறிஸ்துவின் மர்மத்துக்குள்ளான ஞானஸ்தானம்? அசன வாசிங்கன்பான சகோதர சகோதரர்களே, சங்கீதம் 82 சங்கீதம், சங்கீதம் 82 சங்கீதம், வசனம் நீங்க வாசிக்கும் போது வசனம் 7-8. ஆமா சிஸ்டர், ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மனுஷரை போல செத்து லோக பொறுப்புகளில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். யார் இந்த நீங்கள்? இங்க நீங்கள் சொல்லி யார் பத்தி அங்க பேசிட்டு இருக்கா நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இங்கே கொஞ்சமும் அங்கே சொல்லுங்க எல்லாம் மறந்துங்களா? ஆமா, இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சம் வசனம் வாசிங்க, அதுல 6 வசனம். ஆமா பாத்தீங்க, நீங்கள் தேவர்கள் என்றும் உன்னதமான மக்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். அப்ப கண்டிப்பா நீங்க சொல்லப்படுற நீங்கள் யாரை குறிக்கிறாங்கன்னா வேற யாரும் இல்ல, இன்னைக்கு நாம தான் அன்பான சகோதர சொல்ல. அப்போ இங்க சங்கீதம் இன்னொரு காரியத்தை பாக்குறோம்னா, நீங்கள் நான் மனுஷரை போல செத்து லோக பிரபுகள் ஒருவனை போல என்ன பண்ணுவாங்க விருந்து போ. அது என்ன மனுஷரை போல செத்து? கண்டிப்பா அன்பான சகோதர சொல்ல, நம்முடைய மரணம் பார்த்தீங்கன்னா எப்படி உலகத்தின் ஜனங்கள் மறிக்கிறாங்களோ அதே போல நம்மளும் கடைசியில மூச்சு விட்டு மறிக்கணும். ஆனா அவங்களுக்கு உள்ள நமக்கு அவங்களுக்குள்ள வேறுபாடு என்னன்னா, ஒரே விஷயம், நம்முடைய மரணம் யார போல இருக்கும்னா லோக பிரபுகளில் ஒருவனை போல இருக்கும். இந்த லோக பிரபுக்கள் இங்கிலீஷ்ல பன்மையிலவர் 2 லோக பிரபுகளில் ஒருவனை போல விழுந்து போதில்லை என்று சொல்லும் போது யாரை குறிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, இந்த பூமியில 2 பிரபுக்கள் இருந்தான், இந்த பூமியில 2 விதமான பிரபுக்கள் இருந்தான். யார் சொல்லுவாக்கும்? முதலாவது யாரு? ஆதாம் இல்லைங்களா? ஆதாம் மிக முக்கியமா இந்த பூமியில பிரபுவா இருந்தார். இரண்டாவது யாரு பார்க்கிறோம்? யாருங்க? கர்த்தர் இயேசு கிறிஸ்து. இப்ப என்ன சொல்லாருன்னா, நீங்க கண்டிப்பா சாவீங்க, ஆனா அவங்களுடைய சாவு அல்லது அவங்களுடைய மரணம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா லோக பிரபுகளில் யாரு ஒருவரை போல இருக்க வேண்டும். சோ லோக பிரபுகளில் ஒருவனை போல இருக்க வேண்டும்னா இப்ப நீங்க சொல்லுங்க, ஆதாம் போல மறிக்கலாமா இல்ல இயேசு கிறிஸ்து போல மறிக்கலாமா? நீங்கள் நம்ம எல்லோரும் கிறிஸ்து இயேசுவின் மரணத்துக்குள்ளாக நம்ம ஞானஸ்தானம் வாங்கிக்கோம் என்று சொல்லும் பொழுது கண்டிப்பா நம்முடைய மரணம் மரிச்சோம்னா அது உண்மையிலே நம்ம யார போல மறிக்கணும்னா கிறிஸ்து இயேசு எப்படி இந்த பூமியில வாழ்ந்து மறிச்சாரோ அதே போல மரணம் மறிக்கும். கண்டிப்பா மிக முக்கியமான ஒரு உரிமை. அப்போஸ்தலர் பவுல் வார்த்தை பாத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி சொல்றான், நான் ஓட்டத்தை முடிச்சிட்டேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் சொல்றாரு. இன்னைக்கு நாம் சொல்லுவோமா நம்ம சார தழுவாயில்ல, கண்டிப்பா பிரதர் நான் கண்டிப்பா மறிச்சுன்னா கண்டிப்பா நான் கர்த்தர் இயேசுவோட கூட இருப்பேன் சொல்ல முடியுமா? கண்டிப்பான சொல்ல, கண்டிப்பா நம்ம சொல்லக்கூடியவர்களா நாங்க அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை நாங்க இருப்பது அவசியமா இருக்கு இல்லைங்களா? அதான் பாருங்க, இன்னைக்கு ரொம்ப அருமையான பாடம் கேட்டோம், தேவனுடைய தேவபக்தி ரொம்ப மிக முக்கியமான லெசன், ரொம்ப எச்சரிப்பான லெசன்ஸ். அதுக்கப்புறம் ரெண்டாவது எடுத்த சப்ஜெக்ட் கூட பாத்தீங்கன்னா இப்படி மாம்சீக வாழ்க்கையில கடைப்பிடிக்கக்கூடிய சில முக்கியமான காரியம் கூட அங்க பிரதர் எடுத்தார். ஆனா பாருங்க, கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு சந்தேகம் கண்டிப்பா இருந்தது என்னன்னா, அப்புறம் நான் எவ்வளவு சப்ஜெக்ட் கேட்டாலும் வார வாரம் சப்ஜெக்ட் கேட்கிறேன், எவ்வளவு விஷயம் கேட்கிறேன், அநேக பாடம் கேட்கிறேன், எனக்கு இது தப்புன்னு தோணுது. இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா சார், நான் ரொம்ப தவறு பண்றேன். நான் ஆரம்பத்தில் உடம்படிக்கை பண்ணும் போது அந்த 1 நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன், ரொம்ப ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தேன். ஸோ எந்த ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை அந்த அளவுக்கு நான் வாழ்ந்தேன். ஆனா அந்த 1 போன பிராடி பாத்தீங்கன்னா என்னுடைய லைஃபே மாறி வச்சுக்கோ. வர வர ரொம்ப அநேக சோறு வருது, சோம்பேறித்தனம், ஒரு ஆவிக்குரிய போராட்டம் பண்றதில்லை, பழைய மனுஷன் பாவம் எந்திரிக்கிறது, என்னால கட்டுப்படுத்த முடியல, நான் என்ன பண்ணுவேன்? ஆனா ஆரம்பத்துல 1 நான் உடம்படிக்கை பண்ணி இந்த 1 கூடும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஆனா இப்ப ரொம்ப எனக்கு வீக் ஆயிட்டேன். கண்டிப்பா இந்த கேள்வி நம்ம எல்லாத்துக்கும் இருக்கா இல்லைங்களா? எனக்கு கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு நிறைய கண்டிப்பா நம்முடைய மீறுதல்கள் நம்முடைய அக்கிரமம் குறிச்சு பார்க்கும் போது கண்டிப்பா நம்ம ஆரம்பத்துல நம்ம ஒரு கிறிஸ்துவனாக நம்ம அர்ப்பணிக்கப்பட்ட பின்னாடி எந்த அளவுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கும், ஒரு பரிசுத்தமா இருக்கும் இல்லையா, ஒரு பரிசுத்தமா இருக்கும். ஆனா போக போக பாத்தீங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப சோர்வுக்குள்ளாக இருக்கும், ரொம்ப பலவீனமா போகுது. நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நம்மளுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா நம்ம சின்ன குழந்தைகளா இருக்கும் போது நம்மளுடைய பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நோட் புக் வாங்கி தருவாங்க அல்லது ஸ்லேட் வாங்கி தருவாங்க. அப்ப பாருங்க, இப்போ ஒரு நோட் புக் வாங்குறாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவோம்னா, நம்முடைய பேர் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணுவோம் நம்முடைய பேரை, மட்டும் நம்ம படிக்க கிளாஸ் என்ன பண்ணுவோமா, நாங்கள் எழுதுவோம். எழுதும் போது அசிங்கமா எழுதுவோம், அழகாக எழுதுவோம், ரொம்ப அழகா எழுதுவோம், பார்க்கவே அழகா நிறுத்தி நிதானமா எழுதுவோம். அதே போல பாத்தீங்கன்னா அடுத்த பேஜ் திரும்பி எழுதும் போது அதே போல அழகா நிறுத்தி நிதானமா எழுதி போயிட்டு இருப்போம். இப்படி ஒரு 10 கிளாஸ் போகுது. 10 கிளாஸ் போனோம்னே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டிங் எப்படி போகும் தெரியுமா, அங்க ஆரம்பிச்சு இங்க போகும் இல்லைங்க. ஆனா ஸ்டார்டிங் எழுதும் போது நம்ம அருமையா அழகா எழுதி போவோம், ஆனா வேகம் அதிகரிக்க வேற மாதிரி போயிட்டு இருக்கும் எழுதி, ஒண்ணு கோணலாம் போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா, நம்ம அதிகமா போயிட்டு. அதே போல சார் இந்த கிறிஸ்டியன் லைஃப் ஆரம்பம் நம்ம உற்சாகமா இருப்போம், வைராக்கியமா இருப்போம். ஆனா போக 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 அநேக சூழ்நிலைகள் வரும் போது நமக்கே தெரியாது, நம்ம அறியாமே அநேக விதமான கோணலான காரியங்கள் நமக்குள்ள தென்படும். கண்டிப்பா இருக்கு, இல்லை யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல முடியுமா. இல்ல இப்ப நான் எப்படி ஸ்டார்ட்லிங் எப்படி ஆரம்பித்திருந்தோம் அதே போல கடைசி வரைக்கும் நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா, கண்டிப்பா. அப்போ கண்டிப்பா மனசு அவர் சொல்ல, இந்த ஒரு விழுந்து போன பழைய மனுஷ பாவத்துக்கும் இந்த ஒரு ஆவிக்குரிய நோய்க்கும் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு தீர்வு கண்டுபிடிக்கும். என்ன காரணத்தினால நம்ம ஆரம்பத்துல உற்சாகம் இருந்த நாம எப்படி பலவீனப்பட்டு போனோம், வைராக்கியம் இருந்த நாம எப்படி பலவீனம் ஆனோம், என்ன காரணம், இதுல எப்படி விடுதலை ஆகும், இதுதான் மன சோதர சொல்ல உங்கள் மத்தியில் நம்ம வைக்க போகிற பாட்டுடைய மைய கருத்தா அங்கே இருக்கு. அப்போ இந்த பாட்டை நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்னதான் வழி, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நோய் எப்படி வந்துச்சு, அந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழி, அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஒருத்தர் என்ன பண்ணாரு, நமக்கு அருமையான ஒரு வழிநடத்தல் நடத்துறாரு. அது என்ன வழிநடத்தல் பார்த்தீங்கன்னா, அப்போ சொன்னாங்க பவுல் சொன்ன கூறா நீங்க வாசிக்கலாம், அதை குறித்து ரோமர்கள் நிருபம், அப்போ சொன்னாங்க பவுல் ரோமர்கள் நிருபம் 15 அதிகாரம் நாலு மற்றும் அஞ்சு. ஆமா, மிக அருமையான ஒரு வசனம். கண்டிப்பா நம்முடைய ஒரு தீமையான அந்த விழுந்து போன பழைய மூச்சு சுபாவத்துக்கும் இந்த ஆவிக்குரிய நோய்க்கும் நம்ம விடுதலை ஆகணும்னா கண்டிப்பா அதுக்கு ஒரே தீர்வு. அப்போ போல் சொல்றாரு, நீங்க என்ன பண்ண போய் முன்பு எழுதுகளையும் என்ன பண்ண போய் படி, ஏன்னா அவைகள் இருக்கு ஏகப்பட்ட போதனைகள், அன்னைய விதமான எச்சரிப்புகள் இருக்கு, ஆவிக்குரிய மருந்து கூட அங்க இருக்கு. அப்ப கண்டிப்பான மன சோதர சொல்ல நம்முடைய மைண்டு, நம்முடைய சித்தம், நம்முடைய நோக்கம் ரொம்ப பலவீனப்பட்டு போச்சுன்னா அதுக்கு என்ன காரணம், அதுலேருந்து நம்ம எப்படி பலப்படுத்தலாம் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, பழைய ஏற்பாட்டுல சில காரியம் நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா. அப்போ பழைய ஏற்பாட்டு நீங்க உங்களுடைய பைபிள் திறந்து வச்சுக்கலாம். பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா நீங்க வசனம் வாசிக்கிறவங்க 2 4 புஸ்தகம் 15 அதிகாரத்தையும் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15 அதிகாரத்தையும் நீங்க வசனம் வாசிக்கிறவங்க எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நீங்க ஆரம்பிக்கலாம். 3 ராஜாக்களின் புஸ்தகம் 15 அதிகாரம் வசனம் 8-16 உள்ள வசனம் போய் வாசிக்கலாம். பேரன் அப்போ இவர் காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா ஆச்சரியமான காரியங்கள் நடந்தது. ரொம்ப தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு மனுஷனா என்ன பண்ணிருக்காருன்னா அங்க வாழ்ந்துருக்காரு. அதான் பாருங்க மன சகோதரர்களே, இந்த ஆசா அந்த அந்த அரியணைக்கு வருவதற்கு முன்பாக யார் ராஜாவா இருக்காருன்னா ஆசாவுடைய அப்பா அபியாம். அவர் என்ன பண்ணிட்டாருனா அந்த அந்த சிங்காசனத்துல வீட்டு இருக்கும் போது அந்த ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆசா ஒரு சின்ன பையன் ஒரு ஒரு இளைஞனா அங்க இருக்கிறார். அந்த ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா ஆசா அவருடைய அப்பா அபியாம் மற்றும் அபியாமுடைய அம்மா யாருன்னா மாகால், இவங்க ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா அம்மாவும் பையன் மாகால் அம்மா அபியாம் யாருன்னா பையன். இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணாங்கன்னா அந்த சமயத்துல யூத ஜனங்களை ஒரு விக்கிரகான ஒரு விக்கிரக வழிபாடுகள் என்ன பண்ணா வழிநடத்திட்டு இருந்தாங்க. ரொம்ப தேவனுக்கு பிரியமில்லாத அருவறுப்பான காரியங்களை என்ன பண்ணாங்கன்னா அங்க ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து தேவனை விட்டு விலகுவதற்கான காரியங்கள் என்ன பண்ணிருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எப்படின்னா அபியாம் ராஜீவான் பண்ணும். ஆனா அந்த நேரத்துல கூட பாத்தீங்கன்னா ஆசை என்ன பண்ணாருன்னா ஒண்ணும் பண்ணும் சைலண்டா இருந்தா. கண்டிப்பா இவங்க தன் அப்பா பண்ற காரியம் மற்றும் தன்னுடைய பாட்டி பண்ற காரியம் ஆசா கொஞ்சம் கூட பிடிக்கல, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. ஆனாலும் கூட என்ன பண்ணாருன்னா சைலண்டா இருந்தார். ஆனா அந்த ஒரு நேரத்துலாம் பாத்தீங்கன்னா அபியாம் இறந்த உடனே அவர் ஸ்தானத்துக்கு யார் ராஜா வர்றாருன்னா ஆசா அங்க வருவன பார்ப்போம். அவர் எப்ப அந்த ராஜ்ய பாரத்துக்கு வந்தாரோ அப்பதான் அவர் என்ன பண்ணாரோ மிக முக்கியமான ஒரு பெரிய வேலை அங்க செய்ய ஆரம்பித்தார். என்னன்னு பாத்தீங்கன்னா அசர மாசிங்க அதை குறிச்சு ரெண்டு நாலாம் புஸ்தகம் 14 14 நீங்க வசனம் 1 வாசிக்கலாம். சரி, முதலாவது அந்த நாட்டில் இருக்க எல்லா விதமான விக்கிரக தோப்புல என்ன பண்றாரு காலியடி எல்லாம் அழிச்சு போடுறாரு. அழிச்சு போட என்ன பண்றாருன்னா அவர் செய்யற மிக முக்கியமான காரியம் சீர்கட்டு போன இந்த ஜனங்களுடைய இதயத்தை சீர்படுத்துவதற்காக என்ன பண்ணாருன்னா நேபரமான கற்பனைகள் என்ன பண்றாருன்னா இந்த ஜனங்க போதிச்சு எப்படி நடப்பதற்கு என்ன பண்றாருன்னா ஆசா மிக முக்கியமான ஒரு வேலையை பண்றார். ரொம்ப அருமையான வேலை. நினச்சு பாருங்க, அம்மா வந்து அபியா ஆசாவுடைய அப்பா ரொம்ப மோசமான தீமையான மனுஷன் தேவனுக்கு பிரியமில்லாத மனுஷன். அதே போல ஆசாவுடைய பாட்டி இந்த மாகால் கூட பாத்தீங்கன்னா ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் பண்ணாங்கம்மா. ஆனா இவங்க வழியில வந்தவங்க யாருன்னா இந்த ஆசா அப்பா எப்ப இருக்காரு பையன் எப்ப இருக்காரு பாரு மேல ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. நீங்க நம்ம கிறிஸ்துவ அழைப்புல பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய லைஃப் வேற நம்ம பெற்றோர் லைஃப் வேற நம்மளுடைய சொந்தக்காரங்க லைஃப் வேற. அவங்களும் கிறிஸ்டின் தான், நாமளும் கிறிஸ்டின் தான், நம்ம அம்மா அப்பா கிறிஸ்டின் தான், நாமளும் கிறிஸ்டின் தான். ஆனா இவ்வளவு பெரிய மகா பரிசுமான விசுவாசத்துக்கு தேவன் யார் அழைச்சிருக்காரு பாரு கண்டிப்பா நம்மள தான் அழைச்சிருக்காரு. மாறா நம்ம பெற்றோர்கள் அழைக்கிறோம் கண்டிப்பா அழைக்கிறோம். அவங்க எவ்வளவு நல்லவங்க ஆனா கூட பாத்தீங்கன்னா தேன் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஆனா யாருதான் வாய்ப்பு கொடுத்துக்காரா இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்காரு. உண்மையிலே மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய சுவாக்கியம் தேவனுக்கு கிருபை. அதான் பாருங்க அப்ப சொன்னாங்க எப்போ இந்த ஒரு காரியத்தை வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு வசனம் எதாவது பாருங்க அதை குறிச்சு. கலாத்தியர் புஸ்தகம் கலாத்தியர் நிருபம் 1:15 வசனம் வாசிங்க. ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த யோவான் யாக்கோப் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா தன் அப்பா கூட யாருங்க செபேதையும் இல்லைங்க செபேதையும் தன் அப்பா கூட என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த படகுல வலைய பழுது பார்த்துட்டு இருப்பாங்க, ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க வலைய. ஆனா கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்க வந்து என்ன பண்ணுவார்னா செபேதியை கூப்பிட மாட்டாரு, மாறாக எப்படி கூப்பிடுவாருன்னா செபேதியின் குமாரனாகிய யோவான் அப்படின்னா. சோ அவங்க ரெண்டு பேரும் மாத்திரம் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய சீசராவது கூப்பிடுவார். நினைச்சு பாருங்க, அவங்க அப்பா தான் இருக்கிறாரு ஆனா இயேசு கிறிஸ்து அவரை கூப்பிடல, ஆனா யாரு கூப்பிட்டாருன்னா ரெண்டு பேர். அப்ப கண்டிப்பா நம்ம இன்னைக்கு இந்த அழைப்புல உட்கார்ந்துருக்கோம்னா கண்டிப்பா ஒரு சவாலான விஷயம், இது ஒரு மேஜிக் மாதிரி நடந்தது. தேவனுடைய கிருபை இருந்துச்சு, அந்த வழிநடத்தல் இருந்துச்சு. கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் உணர வேண்டியவர்களா அங்க இருக்கிற அன்பான சகோதர சார், மிகப்பெரிய பாக்கியம். சோ அதே போலதான் பாத்தீங்கன்னா ஆசா தேவனுக்கு பிரியமா இருந்தாரு, ஆனா அவங்க பெற்றோர்கள் பார்க்கும்போது ரொம்ப மோசமான காரியம் தான். இப்ப ஆசா என்ன பண்றாருன்னா எப்ப ராஜ்யத்துக்கு வந்தாரோ அவர் செய்யற மிக முக்கியமான காரியம் தேசத்துக்கு எல்லா விதமான அறிவுறுப்புகளை நீக்கி போட்டுட்டு மிக முக்கியமா எல்லா ஜனங்களுக்கும் ஞாபகமான தற்பொழிக்கிறாங்க நம்ம பார்க்கணும். அது மாத்திரம் இல்ல இன்னொரு காரியத்தை கூட அங்க பண்றாரு பாருங்க, அதை குறிச்ச ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 15 வசனம் நீங்க வாசிக்கும் போது 13 வசனம் வாசிங்க. மிக முக்கியமான காரியம் பண்ணார். இவ்வளவு ஒரு வைராக்கியமா என்ன பண்ணார்னா ஆசா தேவனுக்கு முன்பாக நம்ம செம்மையான ஒரு காரியத்தை பண்ணதான் பாருங்க. ஆசா எப்ப அரசாண்டாரோ அன்னையிலிருந்து 10 பாத்தீங்கன்னா தேசத்துல அமைதி இருந்துச்சாமா, அமெரிக்கையா இருந்துச்சாமா, எந்த ஒரு போர் இல்ல, எந்த ஒரு உபத்திரவம் இல்ல, எந்த ஒரு வன்முறை இல்ல. மாறாக அந்த தேசத்துல 10 என்ன பண்ணாருன்னா ஆசாவுக்கு ஒரு அமெரிக்கையான ஒரு வாய்ப்பு என்ன பண்ணாருன்னா ஆசாவுக்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 10 ஜனங்களுக்கு நியாயப்பிரமா கற்பிச்சு அறிவுறுப்பான காரியங்களை அகற்றிட்டு இன்னொரு மிக முக்கியமான காரியம் என்ன பண்றாருன்னா வசனம் மாசிங்க அதை குறிச்சு 2:14 வசனம் 6 வாசிங்க. என்னன்னா அந்த முதல் 10 தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு சமாதானம் கட்டளையிட்டதுனால என்னன்னா எந்த ஒரு போர் வரல, எந்த ஒரு மற்ற ராஜாக்கள் சண்டை போனதுக்கு அங்க வரலையா. சோ அப்ப கண்டி பண்ணிச்சா சரி பாத்தீங்கன்னா அப்ப தேசம் ரொம்ப அமைதியா இருக்கும் போது எல்லா ஒரு பாதுகாப்பாளர் தேவனுடைய பாதுகாப்பு அங்க இருக்கும் போது அவர் பண்ற ஒரு காரியம் என்ன பண்றாருன்னா தேசம் இப்ப அமைதியா இருக்கு, தேவன் என்ன பண்றாருன்னா எந்த ஒரு ராஜாக்கள் கையில ஒப்பு கொடுக்காம எந்த ஒரு போர் வராம அவன் காப்பாத்திட்டா சொல்லி என்ன பண்றாருன்னா அவர் பண்ற ஒரு மிக முக்கியமான காரியம் தன் தேசத்தை பாதுகாப்பதற்காக என்ன பண்றாரு பயங்கரமா ஒரு கோட்டை கட்டார். அரண்புறம் ஒரு தமிழ் சொல்லும் அரணான பட்டணங்களை என்ன பண்ணாரு பட்டணம் ஒரு பயங்க ஒரு தேசத்துக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு கோட்டைகள் என்ன பண்ணாருன்னா அவங்க கட்டினேன். நினைச்சு பாருங்க 10 தேவன் கிருபை காமிச்சாரு, எந்த ஒரு தீமை இல்லாம எந்த ஒரு போர் இல்லாம வழிநடத்தும் தேவன் அவருக்கு தேவனுக்கு இவர் காட்டுற நம்பிக்கை பாத்தீங்கன்னா தேவன் நம்பிக்கை காமிச்சு என்ன பண்றாருன்னா மாம்ச பலத்தை நம்ம என்ன பண்றாரு ஒரு கோட்டை என்ன பண்றாரு கட்டாரு. நினைச்சு பாருங்க சரியா இந்த மாதிரி பண்றது சரியா ஆசை என்ன பண்ணாரு தேவன் 10 கிருபை காமிச்சார், அவர் கிருபி பார்க்காம இவர் என்ன பண்றாருன்னா தேச பாதுகாப்பதற்காக ஒரு கொள்ளையர்களோ இல்ல மற்ற யாராவது ஜனங்க வந்து நம்ம தேச கொள்ளை அடிக்காத படிக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம தேச ஒரு பாதுகாப்பு போடணும்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அவர் மிக முக்கியமான ஒரு காரியம் பண்றாரு. ஆனா உண்மையில அன்பான சொல்லி சரியான ஒரு காரியம் நம்ம எப்படி சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் கண்டி பண்ணுங்க சிஸ்டர் மற்றும் படைபலத்தை ஆமா. அப்ப பாத்தீங்கன்னா உடனே அந்த சேரா என்ற எத்தியோப்பிய ராஜா என்ன பண்றாருன்னா 10 லட்சம் பேரோட 300 ரதம் கூட என்ன பண்றாருன்னா இஸ்ரேல் அந்த யூதா துரோகமா சண்டை பண்றதுக்கு என்ன பண்றாருன்னா அங்க வர்றத நான் பாருங்க. அப்ப உடனே ஆசா என்ன பண்றாருன்னா தன் எல்லா படைபலத்தை என்ன கூட்டிட்டு போய் என்ன பண்றாருன்னா அந்த போர்ல நிக்கிறார், அந்த போர் முனையில நிக்கிறார். ஆனா பாருங்க ஆசா பண்ண மிக முக்கியமான காரியம் என்னதான், எனக்கு படைபலம் இருந்தாலும் கூட என் நாடு எவ்வளவுதான் பாதுகாப்பு இருந்தாலும் கூட அப்பயும் கூட பாத்தீங்கன்னா அந்த போர்ல தன் சொந்த பலத்தை நம்மள மாறாக என்ன பண்ண அப்பயும் கூட யாரு நம்பினாருன்னா அங்க தேவன் நம்ம தான் பாருங்க. நமக்கு போர் முனை வந்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா முதலாவது யாருக்கு யார்கிட்ட ஜெபம் பண்றாருன்னா உங்க பிதாவாக்கிய தேவன் என்ன பண்றாருன்னா அங்க ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபம் வந்து முக்கியமான ஜெபம். அந்த ஜெபம் பாத்தீங்கன்னா அநேக நேரங்கள பாடல் பாடும் இல்லைங்களா, சில மாசம் அதை குறிச்சு கண்ணி பண்ணுங்க. சரி ஆமா கண்டிப்பா ஒரு நெஞ்சை தொடுகிற வசனம் தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவள் பிராமிஸ் இல்லைங்களா. பலம் உள்ளவனுக்காயிலும் பலன் அற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது நமக்கு லேசானக்காயும். தேவன் நாங்க எவ்வளவு பல படைபலம் இருந்தாலும் கூட நாம் இதை நம்பி போறது இல்ல, உங்களுடைய கிருபை மாத்திரம் என்ன நம்பிக்கிறோம். கண்ணி பண்ணுங்க சிஸ்டர். உடனே ஹம்புலான தேவன் என்ன பண்றாருன்னா அந்த நேரத்தில் ஒரு போர் முனையில என்ன பண்றாருன்னா ஒரு சின்ன ஜெபம் பண்றாரு. அதன் மூலமா தேவன் ஒரு மாபெரும் ஒரு ஒரு ஜெயம் என்ன பண்றாருன்னா அந்த ஆசா ராஜாவுக்கு ஒரு கட்டளை ஏற்றுக்கார். கண்ணி பண்ணுங்க தொடர்ந்து வாசுங்க. அப்போ ஆசா அந்த சின்ன ஜபத்தின் மூலமா தேவன் என்ன பண்ணாருனா ஒரு மாபெரும் ஜெயம் கிடைப்பதற்கு அவங்க உதவி செஞ்சார். அதே போல இவங்க என்ன பண்றாங்க எல்லா அந்த யூத ஜனங்கள் அந்த தேசத்தை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு எல்லாத்தையும் ஜெயம் பண்ண என்ன பண்றாங்கன்னா தங்கள் தேசத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா திரும்பி வரணும். அன்பான சகோதர சொல்ல இதுதான் பழைய ஏற்பாட்டு நடந்த ஒரு சம்பவம், பழைய ஏற்பாடு நடந்த ஒரு திருஷ்டாந்தம். இதுக்கும் நமக்கு என்ன ஒரு வித்தியாசம், என்ன ஒரு தொடர்பு அங்க இருக்கு, அதுல இருந்து நம்ம இன்னொரு பாடத்தை கற்றுக்கொள்ள போய் இதுதான் பண சகோதரர்கள் மிக முக்கியமான காரியம் பார்ப்போம். மிக முக்கியமா ஒரு 3 காரியங்கள் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சம்பவத்துல நம்ம பார்க்க போறோம். சோ முதல் விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ஆசா என்ன பண்ணாருன்னா தன் தகப்பன் அபியா ராஜ்யபாரம் பண்ணும் போது ரொம்ப தீமையான காரியம் பண்ணிட்டு இருந்தா, தேவனுக்கு பிரியமில்லாம காரியம் பண்ணிட்டு இருந்தா. அவனால கூட பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல கூட ஆசா என்ன பண்ணாருன்னா தேவனுக்கு பயந்து அவன் ஒருத்தமா நடந்தா. மாறாக எந்த ஒரு விஷயம் செய்யல, அப்பா குலாம எதுவும் பண்ணல, சைலண்டா இருந்தா. அதே போலதான் அன்பான சகோதர சொல்ல நாம கூட பாருங்க இந்த ஒரு தேவனுக்கு அர்ப்பணிக்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஞானசம் எடுப்பதற்கு முன்பாக அல்லது 53 கிளாஸ் கேட்கறதுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா நாம் கூட இந்த உலகத்துல இருந்தோம். நம்ம பெற்றோர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதன்படி செய்வோம் சரிங்களா. எப்படி கை தட்டுமோ கை தட்டுவோம், எப்படி அந்நிய பாஷை பேசணும் சொல்லி கொடுத்தாங்களோ அப்படி பேசிட்டு இருப்போம். எவ்வளவு விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்முடைய பெற்றோர்கள் வழிமுறை நம்ம என்ன பண்ணோம்னா அநேக விதமான பூமிக்குரிய அந்த காரியங்கள் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம அதுக்குள்ள இருந்தோம், ஒரு கட்டுக்குள்ள இருந்தோம். ஆனா கண்டிப்பா நமக்கு தெரியும் இது எல்லாமே தேவனுக்கு பிரியமில்லாம கண்டிப்பா நமக்கு தெரியும். ஆனா கூட பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலி இருந்தாலும் கூட அந்த கிறிஸ்டின் ஃபேமிலி ஏகப்பட்ட என்ன நிறைய விதமான ஒரு திருமணம் வந்தா என்ன பண்ணுவாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ராசி பார்ப்பாங்க, கை ரேகை பார்ப்பாங்க, ஜாதகம் பார்ப்பாங்க. ஆனா பேர் கிறிஸ்டின் ஃபேமிலி. சோ இப்பேற்பட்ட ஒரு குழப்பமான ஒரு குடும்பத்துல கண்டிப்பா நம்ம இருந்திருக்கோம். சில பேர் பாத்தீங்கன்னா ஹிந்துல இருந்தும் வந்திருக்காங்க. சோ அதே போலதான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு நிலைமையில நம்ம சைலண்டா இருக்கு. ஆனா தேவனுக்கு கிருபினால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு மாபெரும் சத்தியத்தின் மூலமாக ஒரு மாபெரும் ஒரு வெளிச்சத்துக்குள்ளாக வந்து எப்போ அந்த பழைய எப்போ ஒரு புதிய சத்த ஒரு புதிய ஒரு ட்ரூத்துக்குள்ள வந்தோமோ அன்னையிலிருந்து நம்ம வாழ்க்கை மாறிச்சு. அப்போ எப்ப நம்ம சத்தியத்தை கேட்டு தேவனுக்கு அர்ப்பணிச்சோமோ அப்பயே நம்ம மிக முக்கியமான காரியம் உடனே நம்ம என்ன காரியம் பண்ணோம்னா தேவையற்ற அறுவருக்குள்ள நீக்கணும், அது மாத்திரம் இல்ல, இன்னொரு காரியம் என்ன பண்ணோம்னா தேவன் சத்தியங்களை என்ன பண்ணுவோம். அப்ப பார்க்கும் போது இந்த தேவையற்ற அருவறுப்புகள் எதை குறிக்கிறது பார்க்கும் போது, அன்பான சகோதர சொல்லு, நம்ம எப்ப தேவனுக்கு அர்ப்பணிச்சோமோ, தேவனுடைய சத்தியம் எப்ப நம்ம கேட்டோமோ, அன்னிலிருந்து நம்ம ஒரு மிக முக்கியமான தேவையற்ற அருவறுப்புகளை நம்ம நீக்கணும். அது என்னன்னு பார்க்கும் போது நம்முடைய பழைய மனுஷனி சுபாவங்கள், பழைய பாவங்கள், தீமையான காரியங்கள், தீமையான நோக்கங்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா பழைய மனுஷனி சுபாவம். நம்ம எப்ப தேவனுக்கு அர்ப்பணிச்சோமோ அன்னையிலிருந்து நம்ம எல்லாத்தையும் என்ன பண்றோம், நீக்கிட்டோம். ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீக்காம இருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு காரியம் பண்ணோம், என்னன்னு பண்ணோம்னா அங்க எப்படி ஆசா அந்த ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கற்பிச்சாரோ அதே போல நம்ம கூட என்ன பண்ணோம்னா இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களை பாத்தீங்கன்னா உடம்படிக்கை பண்ண பின்னாடி நம்ம அன்னைக்கு சத்தியங்கள் படிப்பதன் மூலமாக நம்ம தேவன் சித்தம் புரிஞ்சுக்கிட்டோம். அது மாத்திரம் இல்ல, அவருடைய திட்டம் புரிஞ்சுக்கிட்டோம். இதே போலதான் பண்ண சொல்ற மிக முக்கியமான ஒரு காரியம் ஆசா எப்படி அந்த காரியம் பண்ணாரோ அதே போல பண்ணும். அதுக்கப்புறம் ஆசா பண்ண மிக முக்கியமான ஒரு மூன்றாவது காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா தன் தேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு போறார். இந்த அமைதியா இருக்க சூழ்நிலையில ஒரு தன் தேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு போறார். சோ அதே போலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம் கூட தேவ நம்ம ஆரம்பித்த உடம்படிக்கை பண்ணும்போது எந்த ஒரு உபத்திரம் வராது, எந்த ஒரு பாடுகள் வராது, உடனே வராது. சில வருஷங்கள் தேவன் என்ன பண்ணுவார்னா நம்ம லைஃப்ல அனுமதிப்பார், கொஞ்ச வருஷம் அனுமதிப்பார். அந்த வருஷத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா எந்த ஒரு பாடு வராது, ஆனா அந்த வருஷத்துக்குள்ள நம்ம ரெடி ஆக நம்ம மைண்ட்ல ரெடி ஆவதற்கு என்ன பண்ணுவார்னா தேவன் அன்னைக்கு சத்தியங்கள் மூலமாகவும் அன்னைக்கு அனுபவங்கள் மூலமா என்ன பண்ணுவார்னா நமக்கு வேண்டிய ஆகாரங்கள் நம்ம தருவோம். அதே போலதான் பாத்தீங்கன்னா நாம் கூட என்ன பண்ணோம்னா உடம்படிக்கை பண்ண முடிச்ச முன்னாடி ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் எந்த ஒரு தேவனுக்கு விசேஷமான ஒரு பாதுகாப்பு கண்டிப்பா தேவன் பாதுகாப்பு தரா. அந்த பாதுகாப்பு நம்ம என்ன பண்ணோம்னா நம்முடைய மைண்ட் என்ன பண்ணும், பாதுகாப்பு பண்ணும். என்ன பாதுகாப்பு பண்ணோம்னா சத்தியத்தின் மூலமாக அந்த குணலட்சணமா என்ன பண்ணோம்னா கட்டணும். எப்படி அந்த ஆசா மிகப்பெரிய அந்த கோட்டைகள் கட்டினாரோ அதே போல நம்முடைய சிந்தையில குணலட்சம் என்ற ஒரு காரியத்தை என்ன பண்ணோம்னா கட்டணும். எப்ப கட்டணும்னா தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும் போது. இப்போ குணலட்சம் கட்டியாச்சு, தேவனுடைய பாதுகாப்பு இருக்கு. இப்ப அந்த பத்து வருஷம் முடிஞ்ச உடனே யார வராப்பா, ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரி வராது. அதே போலதான் சொல்ல நம்ம தேவனை குறிப்பிட்ட அந்த வருஷம் தேவனை பாதுகாப்புக்குள்ள இருக்கும் போது அன்னைக்கு சத்தியங்கள் மூலமாக என்னதான் குணலட்சம் வளர்த்து கொண்டாலும் கூட அந்த குறிப்பிட்ட சமயம் தேவன் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய பாதுகாப்பு கொஞ்சம் என்ன பண்ணுவாருனா ரிலீஸ் பண்ணுவாரா. அப்படின்னா தேவன் கைப்பிடிச்சு கூட்டிட்டு வருவாரு. ஆனா ஒரு குறிப்பிட்ட சமயம் வந்த உடனே நீங்க எப்போ மெச்சூரிட்டி ஆயிட்டீங்களோ அப்போ தேவன் என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் விடுவார், கொஞ்சம் லூஸ் பண்ணுவார். அந்த லூஸ் அந்த ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நிறைய நேரங்களை என்ன பண்றோம்னா சில நேரங்களை ஜெயிச்சிடறோம், சில நேரங்களை என்ன பண்ணிடுறோம் மறுபடியும் பழைய மனுஷனுடைய பாவத்துக்கு விழுந்து போய் பழைய மனுஷன் பாவம் பயங்கரமா எந்திரிக்கும். சரிங்களா, அதான் பாருங்க நிறைய நேரங்கள் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பாவம் பண்ண பின்னாடி ரொம்ப வருத்தப்படும். அப்ப அந்த பாவம் பண்ற நேரத்துல பாத்தீங்கன்னா சின்ன கொஞ்ச நிமிஷம் தான், அந்த ஒரு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா தவறு பண்ணும் போது நம்முடைய மைண்டு அந்த ரொம்ப காலமா தேவன் சத்தியத்தின் மூலமாக நம்ம சேகரிச்சு வச்சிருந்த சிந்தை தேவனுடைய குணலட்சணம் நமக்குள்ள இருந்துச்சு, பாதுகாப்பா இருந்துச்சு, கட்டப்பட்டு இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு நேரத்துல ஒரு தீமையான சூழ்நிலை வரும்போது அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய சிந்தை என்னதான் கட்டப்பட்டிருந்தாலும் குணலட்சம் மூலமா அந்த நேரத்துல நம்ம கை கொடுக்காம போகும். என்ன காரணம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா நாம என்ன கட்டுறோம், தேவனுடைய குணலட்சணம் நம்ம என்ன பண்றோம்னா கட்டுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பக்தி வைராக்கியம் நம்ம கட்டுறோம், அன்பு கட்டுறோம், எல்லாம் எல்லாத்தையும் என்ன பண்றோம்னா நம்மளுடைய சிந்தையில கட்டுறோம். ஆனா எப்படி கட்டுறோம்னா ரொம்ப வீக்கா கட்டுறோம், ஸ்ட்ராங்கா கட்டல மாறாக பாத்தீங்கன்னா ரொம்ப பலவீனமா கட்டும். இதுதான் நம்ம மிக முக்கியமான ஒரு டேஞ்சர். அப்ப ஏன் நாம ஆரம்பத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்து தேவனுடைய பாதுகாப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்போம், ஆனா போக போக பாத்தீங்கன்னா லைஃப் ரொம்ப சோறுக்குள்ளாக போகும். என்ன காரணம் பாத்தீங்கன்னா அந்த பாதுகாப்பா நிலைமையில இருக்கும் போது நம்ம குணலட்சணம் கட்டினோம், ஆனா எப்படி கட்டினோம்னா ஒரு ஸ்ட்ராங்கா கட்டல மாறாக பாத்தீங்கன்னா ரொம்ப பலவீனமாக கட்டிடும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு தீமையான சூழ்நிலை வரும்போது அங்க நம்ம நிக்க முடியல. நிறைய நம்ம என்ன பண்றோம் அந்த பழைய சுபாவம் நம்ம அறியாம என்ன எந்திரிக்கும். சோ அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம என்ன பண்றோம்னா நம்ம போறோம். அப்ப அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிட்டு ரொம்ப மனசு நொந்து போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரதர் நான் எவ்வளவு முறை தப்பு பண்றேன் பிரதர், ஆனா இந்த தப்புல இருந்து என்ன பண்ண முடியல விடுதலை பண்ண முடியும், நான் என்ன பண்றது பிரதர் எவ்வளவு சத்தியம் கேட்கிறேன் ஆனா என்ன பண்ண முடியல ஓவர் கம் பண்ண முடியல. சோ கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய அங்க ஒரு கேள்வி இருக்கும் மனசோதரம். கண்டிப்பா நம்ம ஏன் இந்த நன்மைக்கு வந்திருக்கோம்னா அது ஒரே காரணம் நம்மளுடைய சிந்தை நம்ம குணலட்சணம் மூலமா கட்டுறோம். ஆனா அந்த குணலட்சம் எப்படி கட்டுறோம்னா ரொம்ப வீக்கா கட்டுறதுனால இந்த ஒரு நிலைமை அங்க வருது. நம்ம அதான் பாருங்க இது என்ன சொல்றாரு பாருங்க, வசனம் 2 நாளாகமம் 15 அதிகாரம் 7 வசனம் வாசிங்க மறுபடியும். ஆமா ஆமாம் சார், மடிவாசன் மடிவாசன். ஆமாம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீங்களும் என்ன பண்ணுங்க, உங்கள் கைகள் என்ன பண்ணாது, ரொம்ப லூஸ் ஆக்காது, பலவீனம் ஆக்காது, மாறாக நீங்கள் என்ன பண்ணுன்னா திடன் போல. ஸோ மிக முக்கியமான வார்த்தை. அப்போ கண்டிப்பாக இந்த லைஃப்பில் குணலட்சம் கட்டும் போது அந்த எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக கட்டுறோம் அந்த ஒரு சிந்தை எப்பவுமே வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போரில் ஆசை ஜெயிச்சிட்டார், மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருச்சு. வெற்றி கிடைச்சி என்ன பண்ணாருன்னா, தன் தேசத்துக்கு வர வழியில ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடக்குது. என்ன பண்ணாருன்னா, அசரியா என்ற ஒரு மனுஷன் என்ன பண்ணாருன்னா, அந்த ராஜாவுக்கு எதிர்பட்டு போய் சில முக்கியமான காரியங்கள் என்ன பண்ணாருன்னா அங்கே சொல்றார். என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, ஆசா இப்போ நீ தேவனி பலத்தினால ஜெயிஷ்ட, தேவனி பலத்தினால ஜெயிஷ்ட, ஆனால் நீ இப்படியே இருக்காது, மாறாக நீ என்ன பண்ணா கண்ணி பண்ணிச்சிட்ட. 15 வசனம் 1 வாசிங்க. ஆமாம். ஸோ இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, ராஜாவை இப்போ நீங்கள் மிகப்பெரிய வெட்டி அடைஞ்சிட்டீங்க, உண்மையில் நீங்கள் தேவனுடைய பலத்தெல்லாம் ஜெயிச்சிட்டீங்க, ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா அப்படி லூஸ் ஆகிறாரு. இப்போ நீங்கள் ஜெயம் கொண்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் லூஸ் ஆகிட்டீங்கன்னா, ரொம்ப பலவீனம் பட்டிங்கன்னா, கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அதே தீமையான சூழ்நிலை வரும்போது உங்களால் நிற்க முடியாது. ஆகையால் நீங்கள் என்ன பண்ணுன்னா, இன்னும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்ட்ராங்காக இன்னும் நீங்கள் என்ன பண்ணுன்னா பலப்படும். சொல்லி என்ன பண்ணாருன்னா, நசிரியாங்க அவங்க சொல்கிறத பார்க்க, இதுலேருந்து கூட மிக முக்கியமான ஒரு லெசன் கற்றுக்கொள்ள வேண்டும். மனசு கண்டிப்பாக நம்ம அனைத்து நேரங்களில் பார்த்தீங்கன்னா, நிறைய நேரங்களில் தீமையான சூழ்நிலை வரும்போது நம்ம ஜெயிச்சிடும். ஜெயிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகம் இருக்கும், மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் அவர் பிரதர் சொல்கிறார், ஒரு பிரதருக்கு அவர் சோர்ந்து போயிருக்கும் போது இருக்கிற சோதனை காட்டிலும் அவர் எப்போ ஜெயம் கொள்றாரோ அப்போதான் அவருக்கு அதிகமான சோதனை இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு பிரதர் சோர்ந்து போயிருக்கும் போது அப்போ இருக்க சோதனை காட்டிலும் அவர் எப்போ ஜெயிக்கிறாரோ அப்போதான் மிகப்பெரிய சோதனை இருக்கும். ஏன் சொல்லுங்க அப்போ? ஏன்னா சோர்ந்து போயிருக்கும் போது தேவனை நம்பிட்டு இருப்பார், ஆனா ஜெயிச்சார்னா அவர் யாரும் பார்க்க மாட்டார். சோ தேவனை பார்க்க மாட்டார், மாறாக யார் பார்ப்பார்னா தன் சுயத்தை பார்ப்பார், சுய பலத்தை பார்ப்பாரு, தன்னை பற்றி என்ன பண்ணுவார்னா நம்ம சிந்திப்பார். சோ இந்த மாதிரி இராத படிக்கு நீங்க என்ன பண்ணுன்னா, இன்னும் நீங்க என்ன பண்ணுங்க, சோர்ந்து போகாமல் இன்னும் நீங்க என்ன பண்ணுங்க, உங்க கைகளை பலப்படுத்து. கண்டிப்பான பண்ண சகோதர சொல்லு, நம்ம அனுதன லைஃப்ல நம்முடைய குணலட்சத்தை ஸ்ட்ராங்கா கட்டணும், கட்டணும், அதே சமயத்தில் பலம் உள்ளதாக கட்டணும். ஆனால் ஒரு முறை மாத்திரம் இல்லை, அது எப்போ எப்போலாம் கட்டணும்னா, பல முறை நம்ம என்ன பண்ணோம்னா, நான் கட்ட வேண்டியவர்களாக இருக்கும். வெறும் ஒரு முறை கட்டிட்டு நான் ஸ்ட்ராங் ஆகிட்டேன் பிரதர் அப்படி சொல்லிட்டு நம்ம நின்றுருந்தோம்னா, கண்டிப்பாக ஒரு போரில் ஜெயிச்சிருவோம், ஆனால் நெக்ஸ்ட் இன்னொரு போர் வரும்போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், தோத்து. காரணம் என்னன்னா, ஒரு முறை ஜெயிச்சதுனால ஒரு ஃப்ரீடம் வந்துருச்சு, ஒரு லூஸான நிலைமை நம்ம வந்துருச்சு. அதே போல கண்டிப்பா நம்ம அனைத்து லைஃப்ல ஒரு முறை மாத்திரம் ஸ்ட்ராங் பண்ணக்கூடாது. எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளுடைய குணலட்சணங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக அதுக்கான காரியங்களை நம்ம பார்க்கணும். பாருங்க, எப்பவுமே ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணோம், மறுபடியும் என்ன பண்ணோம்னா, இந்த குணலட்சணங்கள் அதிகமாக நம்ம என்ன பண்ணோம்னா பலப்படுத்துவதற்கு வேண்டிய காரியங்களை நம்ம பண்ணுவது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா அசரியா இந்த ஆசாவுக்கு சொன்ன ஒரு மிக முக்கியமான காரியம். கண்டிப்பா அன்பன சோதர சார், இந்த பாயிண்ட் நம்ம மொத்தத்தில் ஏன் அங்க சொல்ல விரும்பிட்டோம்னா, கண்டிப்பா நம்ம அனுதின லைஃப்ல நம்ம நிறைய நேரங்களில் பயபக்தி இழந்து போயிடும். தேவனுக்கு என்னன்னா, ஒரு பயபக்தி காமிக்கிறது ஆரம்பத்தில் காமிச்சுட்டு இருந்தோம், ஒரு வைராக்கியம் காமிச்சுட்டு இருந்தோம், ஆனால் அந்த வைராக்கியம் போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காயிடும். என்ன காரணம்னா, நம்ம பண்ற மிக முக்கியமான தவறு அந்த வைராக்கியம் மற்றும் பக்தி வைராக்கியத்தை என்ன பண்றது இல்லையானா, அதை பலப்படுத்தாம வெறும் ஒரு முறை மாத்திரம் பலப்படுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவோம்னா விட்டுறோம். ஸோ அதுதான் மிக முக்கியமான ஒரு புது சிருஷ்டிக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு காரியமாகும். கண்டிப்பா இந்த ஒரு லெசன்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான லெசன் என்னன்னா, எப்போதுமே நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய சிந்தைய மற்றும் நம்மளுடைய மைண்டை எப்பவுமே ஒரு பாதுகாப்பு பண்ணணும். எப்படி பண்ணணும்னா ஒரு பலத்தோட பண்ணணும். அந்த பலம் ஒரு முறை மாத்திரம் இல்ல, அன்னு தினமும் என்ன பண்ணணும்னா பல அதிக அதிகமாக நம்ம பலப்படுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியமா. கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம அனுதல் லைஃப்ல செஞ்சோம்னா கண்டிப்பா நம்ம ஓட்டத்துல என்ன இருக்காதுன்னா, எலிஷா எலிய சொல்ற மாதிரி குந்தி குந்தி நம்ம என்ன பண்ண மாட்டோம், பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப மிக முக்கியமான அவசியம். ஒருவேளை நம்முடைய சிந்தைய நம்முடைய மைண்ட கார்ட் பண்ணலனா, பாதுகாப்பு பண்ணலனா, கண்டிப்பான் பண்ண சொல்ற சொல்லு பக்கத்துல இருக்கான் ஒருத்தன் யாருங்க, சாத்தான். அவன் சும்மா விட மாட்டான். நீங்க தான் பாருங்க ஒரு வசனம் வாசிக்கிறோம், அதை குறிச்சு நீதிமொழிகள் 25:28 நீங்க வாசிங்க. ஆமா, யார பத்தி கம்பேர் பண்ணி பேசுறாருன்னா வேற யாரும் யார் யாரும் சிந்தையில பலம் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்கள பத்தி அங்க பேசிட்டு இருக்காரு. கண்டிப்பா ஒரு ஒரு பூசிட்டு என்ன பண்ணணும்னா தங்களுடைய மைண்ட பாதுகாப்பு பண்ணும். ஒருவேளை நீங்க பாதுகாப்பு பண்ணாம விட்டீங்கன்னா நீங்க எப்படிப்பட்டவங்களா, ஒரு மதில் இடிந்த பாலான பட்டணம். ஒரு மதில் இல்லாத தேசத்துல போய் இருந்தோம்னா கண்டிப்பா அந்த தேசத்துல ஒரு ஒரு என்ன ஒரு நம்பிக்கை இருக்காது. மாறாக எப்பனா கொள்ளை வரலாம், வந்து என்ன எல்லாத்தையும் கொள்ளடிச்சு போலாம். அதே போலதான் பாத்தீங்கன்னா நாம கூட நம்ம மைண்ட சரியான முறையில பாதுகாப்பு தராம விட்டுட்டோம்னா கண்டிப்பா சொல்லலாம் நம்ம கிறிஸ்தின் சாயலுக்கு வளருவது ரொம்ப டவுட்டான காயம், ரொம்ப சந்தேகமான காயம். மாறாக நம்ம கிறிஸ்தின் சாயல் அந்த குணலட்சத்துல வளரணும்னா நம்ம பண்ண வேண்டிய காரியம் நம்முடைய மைண்ட் எப்பவுமே என்ன பண்ணணும்னா அந்த பாதுகாப்பு போட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா. வேறு ஒரு நாள் மாத்திரமல்ல அனுதின லைஃப்ல எப்பவுமே அந்த பாதுகாப்பு அங்க இருப்பதே ரொம்ப ரொம்ப அவசியம். அதன்பான சகோதர இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு சமயத்துல நம்முடைய மூத்த சகோதர் ரசர் பிரதர்கிட்ட என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பிரதர் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டாருன்னா, பிரதர் நம்முடைய சித்தத்தை நம்முடைய மைண்ட நம்முடைய நோக்கத்தை நாம ஏன் பலப்படுத்துறோம், எதுக்காக பலப்படுத்தணும், அதனுடைய அவசியம் என்ன சொல்லி என்ன பண்ணாருன்னா அங்க பிரதர் கேட்டார். சோ அது இங்கிலீஷ் கொண்டு நம்ம சொல்றோம். சோ வை இஸ் இட் நெசசரி டு ஸ்ட்ரென்தன் தி வில், நம்ம ஏன் சித்தத்தை மைண்ட ஏன் பலப்படுத்தணும், அதன் அவசியம் என்ன அப்படி கேட்டார். அதுக்கு பிரதர் சொல்லும் போது இந்த அவசரம் வச்சார் நீதிமொழி 25:28 வச்சு என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா நம்ம அனைவரும் பலவீனம் உள்ளவங்க தான். எப்ப நம்முடைய மைண்ட பாதுகாப்பு போடாம விட்டோமோ அன்னையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு டேஞ்சர் இருக்கு. என்னன்னா சாதாரணமாக வருகிற பயங்கரமான தாக்குதல்கள், சாதாரணமாக வருகிற அநேக தாக்குதல் மூலம் தப்பிச்சுக்கொள்ளணும்னா அதுக்கு ஒரே வழி நீங்க எப்பவுமே என்ன பண்ணா உங்களுடைய சிந்தையை நீங்க பலப்படுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியமா. இந்த ஒரு காயத்தை என்ன பண்ணா உங்க மூத்த சோழர் என்ன பண்ண ஒரு அருமையான ஒரு ஆலோசனை என்ன பண்ணாருன்னா நாங்க கொடுத்துக்கலாம். இதை குறிச்சு நீங்க வேணா வாய்ப்பு இருந்தா வாசிக்கலாம். அதை குறிச்சு ரீஃபரன்ஸ் நம்பர் 47:89 இந்த நம்பர்ல நீங்க போய் பார்க்கலாம். அப்ப கண்டிப்பான மன சோதரம் இந்த கிறிஸ்டின் லைஃப்ல நம்ம ஒரு கிறிஸ்தின் சாயலகமா வளர்ந்துட்டு சொல்லும் போது அல்லது கிறிஸ்தேசுவின் மரணத்துக்குள்ளாக நம்ம மறிக்கணும்னு சொல்லும் போது நமக்கு மிக முக்கியமான ஒரு ஆலோசனை என்னன்னா இந்த ஒரு லெசனா கண்டிப்பாங்க. கண்டிப்பா அநேக பாடங்கள் கேட்கறோம், நிறைய விதமா பாடங்கள் கேட்கறோம். ஆனா அதே பாடங்களை அநேக எச்சரிப்பான காரியம் கூட கேட்கறோம், எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு கேட்கறோம். அந்த ஒரு காரியம் நம்ம உள்வாங்கி கொள்ளணும்னா அதுக்கு ஒரே வழி நம்முடைய மைண்ட எந்த அளவுக்கு பாதுகாப்போட நம்ம காத்து கொள்கிறோம். கண்டிப்பா மைண்ட கடைசி வரைக்கும் நம்ம காத்து கொண்டோம்னா நம்ம கண்டிப்பா கன்ஃபார்மா சொல்லலாம். அப்ப சொன்ன போல் சொன்ன மாதிரி நான் ஓட்டத்தை முடிச்சுட்டேன், கண்டிப்பா எனக்கு என்ன இருக்குன்னா ஜீவ கிடம். இந்த ஒரு வாய்ப்பை மிகப்பெரிய வாய்ப்பு இன்னைக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கா. அது மாத்திரம் சொல்லலை, இந்த பாடம் முடிப்பதற்கு முன்பாக இன்னும் சில முக்கியமான காரியங்கள் மத்தியில நம்ம அங்க சொல்ல விரும்புறோம். சோ அதை என்னன்னு பார்க்கும் போது கண்டிப்பா நம்ம பார்க்கணும். ஒரு பைபிள் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கு, என்னன்னா அதை குறிச்சு நீங்க வசனம் ஆசிங்க. 1 Corinthians 8:5-6 ஆமா அன்பான சகோதரர், மிக முக்கியமான வசனம் போல். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு வார்த்தையை மிக முக்கியமான வார்த்தை கவனிக்கணும். என்னன்னா அவர் மூலம் நாம் என்ன பண்ணிருக்கோமா, உண்டா இருக்கிறோம். பிதாவாகிய தேவனுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா உண்டா இருக்கிறோம். சோ இதே வார்த்தை இன்னொரு மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா அங்க எப்படி வருதுன்னா ஃபார் ஹூம் வி எக்ஸிஸ்ட், அவருக்காக நாம் இருக்கிறோம். யாருக்காக இருக்கிறோம், அவருக்காக. அவர் பிதாவாகிய தேவன். அப்ப நினைச்சு பாரு, இன்னைக்கு நம்ம பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம்னா இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம லைஃப்ல ஜீவன் இருக்குன்னா என்ன காரணம், எதுக்காக நம்ம ஜீவன் நம்ம பிழைத்து இருக்கிறோம், யாருக்காக பிழைத்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம பிதாவாகிய தேவனுக்காக. அது மாத்திரம் என்ன அடுத்து என்ன சொல்ல பாத்தீங்கன்னா த்ரூ ஹூம் வி எக்ஸிஸ்ட், கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இருக்கிறோம். யாருக்காக இருக்கிறோம்னா பிதாவாகிய தேவனுக்காக. கண்டிப்பா நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு வசனம் போகுது அம்மா சொல்றது. அனுதின லைஃப்ல நம்ம தேவன் ஜீவன் கொடுக்குறா. ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்னா குட் மார்னிங் சொல்லுவோம் இல்லைங்களா, குட் மார்னிங் சொல்லுவோம். ஆனா அந்த வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை சொல்லலாம், என்ன சொல்லலாம்னா பிரைஸ் தி லார்ட் சொல்லலாம். ஏன்னா நம்ம காலைல கண் முழிக்கிறோம்னா அது யாருக்கு, யாருடைய கிருபை, தேவனுடைய கிருபை. அல்ல பிரதர் நம்ம மீட் பண்ணும்போது மீட் பண்றோம்னா அது யாருடைய கிருபை, தேவனுடைய கிருபை. சோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணா பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சந்திக்க வச்ச தேவனுக்கு என்ன கண்டிப்பா நான் எங்கேயோ பிறந்தேன், ஆனா இன்னைக்கு ஜீவன் இருக்குன்னா அதுக்கு தேவனுடைய கிருபை. சோ அதுக்காக இன்னைக்கு இருக்கும். அப்ப நம்ம இன்னைக்கு உலகத்துல வாழ்றோம்னா அதுக்கு ஒரே காரணம், வேற யாருக்காக இல்ல, பெற்றோர்களுக்காக இல்ல, சொந்த பந்தங்களுக்காக இல்ல, நண்பர்களுக்காக இல்ல, மாறாக இந்த பிதாவாகிய தேவனுக்கு மாத்திரம் அங்க இருந்துச்சு. இந்த சிந்தை எப்பவுமே இருக்க வேண்டும் அன்பான சொல். அப்ப நினைச்சு பாருங்க, இன்னைக்கு தேவன் நமக்கு டைம் தர வச்சுக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு நாள் ஃபுல்லா டைம் கொடுக்குறார், இந்த டைம் தேவன் எனக்கு கொடுத்திருக்கா, அந்த டைம்ல நான் இங்க இருக்கிறேன். இப்ப இருக்கும் போது இந்த டைம் யாருக்கு கொடுக்கணும், தேவன். ஏன்னா டைம் எதுக்காக எனக்கு கொடுக்கப்பட்டுன்னா அது தேவனுக்காக கொடுக்கப்படும். சோ தேவனுக்காக கொடுக்கப்படும் இந்த டைம் நான் தேவையற்ற காரியங்களுக்கு கொடுத்தோம்னா அது நினைச்சுப்பாங்க, எந்த அளவுக்கு ஒரு பரிதாபம் தான் பாருங்க. மன சோதர சொல்ல இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா அநேக விதமான அர்ப்பணிப்பு இருக்கு, கான்செப்ரேஷன் பண்றாங்க. இன்னைக்கு தேவனுக்கு நாம அர்ப்பணிச்சிருக்கோம் எல்லா விஷயத்தையும், என்ன பண்ணிக்கோம்னா நேரம் பலன் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம்னா நம்ம தேவனுக்கு அர்ப்பணிச்சாச்சு, கான்செப்ரேட் பண்ணியாச்சு. ஆனா பாருங்க இந்த இந்த உலகத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த கான்செக்ரேட், இந்த அர்ப்பணம் என்ற ஒரு வார்த்தை இன்னைக்கு பூமியில கூட இருக்கு. எப்படி சொல்லலாம், ஒரு ஆண் பெண்ணுக்காக என்ன பண்றாரு, கான்செக்ரேட் பண்றார், சாக்ரிஃபைஸ் பண்றார். பெண் ஒரு ஆணுக்காக என்ன பண்றாரு, கான்செக்ரேட் பண்றார். ஃப்ரெண்ட்ஷிப்லாம் என்ன பண்றாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்காக என்ன பண்றாங்க, நிறைய பேர் கான்செக்ரேட் பண்றாங்க, அர்ப்பணிக்கிறாங்க, பலி செலுத்துறாங்க, சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. பெற்றோர்களுக்காக என்ன பண்றாங்க, கான்செக்ரேஷன் பண்றாங்க. பிசினஸ்க்காக என்ன பண்றாங்க, தங்க டைம் பணம் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, ஒரு பிசினஸ்க்காக என்ன பண்றாங்க, கான்சென்ட்ரேஷன் பண்றாங்க. ஆனா அன்பான சோதர சொல்ல அவங்க கான்சென்ட்ரேஷன் பண்றதுக்கும் நம்ம பண்றதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா, நம்ம தேவனுக்கு பண்றோம் ஓகே, அவங்க அங்க உலகத்துக்கு பண்றாங்க. ஆனா அவங்களும் கான்சென்ட்ரேஷன் பண்றாங்க, ஆனா நம்மளும் கான்சென்ட்ரேஷன் பண்றோம். ஆனா அவங்களுக்கு நமக்குள்ள ஒரே வித்தியாசம் என்ன தெரியுமா, அதான் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க பண்ற கான்சென்ட்ரேஷன் வேற, ஆனா நம்ம பண்ற கான்செக்ரேஷன் பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன பேருன்னா பிப்ளிக்கல் கான்செப்ட் ஆஃப் கான்செக்ரேஷன், வேதாகம கொள்கையின் படியான கான்செக்ரேஷன், வேதாகம கொள்கையின் படியான அர்ப்பணம். கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வாஞ்சி இருக்கும். மற்ற ஜனங்கள் கொண்ட அர்ப்பணிப்புக்கும் நமக்குள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா பைபிள் கூறிய கான்செக்ரேஷன் வேற, அவங்க பண்ற கான்செக்ரேஷன் வேற. அவங்க பண்றமே நம்ம பண்ணக்கூடாது, மாறாக வேதம் என்ன மாதிரி நம்ம அர்ப்பணிப்பு பண்ணுவோமோ அந்த மாதிரி அர்ப்பணிப்பு நம்ம பண்ண வேண்டியவர்களா அங்க இருக்கு. அப்ப கண்டிப்பா அது என்னவா இருக்கும், கண்டிப்பா நீங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கு. அப்ப பிப்ளிக்கல் கான்செப்ட் ஆஃப் கான்செக்ரேஷன் அது என்ன பிரதர் அப்படின்னு கண்டிப்பா நீங்க கேட்டீங்கன்னா, வேதத்தின் படி அர்ப்பணிப்பு என்றால் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு யார் பதில் சொல்றாருன்னா தாவீராஜா அருமையா அங்க பதில் சொல்றாரு. ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா தாவீது என்ன பண்ணுவாருன்னா தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்காக என்ன பண்ணுவாருன்னா எல்லா ஜனங்களை கூப்பிட்டு ஒரு மிக முக்கியமான காரியம் சொல்வார். இங்க பாருங்க, என்னுடைய மகன் சாலமோன் ஆலயத்தை கட்ட போறா அப்படி. ஆனா அந்த ஆலயத்தை கட்டணும்னா இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆலயத்துக்காக என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு இருக்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், தேவனுக்கு என்று அர்ப்பணிப்பு நாங்க பண்ணணும் சொல்லிட்டு சில காரியங்கள் சொல்றாரு பாருங்க. அதை குறிச்சு நீங்க வசனம் வாசிக்கலாம். ஒன்று நாளாகமம் 29 அதிகாரம், 1 Kings 29 அதிகாரம் வசனம் நீங்க எங்கிருந்து வாசிக்கலாம்னா 1 வாசிச்சுட்டோம். பொசிஷன். சொல்றா நான் என்ற மட்டும், என்னால் என்ற மட்டும் என்ன பண்ணேன்னா, என் இருக்கல என்ன பண்ணேன் நான் தேவனுக்கு என்று அங்க அர்ப்பணிக்கிறேன் சொல்லி அங்க சொல்ற சொல்லி முடிச்சுட்டு அவர் கேள்வி கேட்பார். பாருங்க வசனம் நீங்க 5 வாசிங்க. இப்பொழுதும் நீங்க நான் தேவனுக்கு அர்ப்பணிச்சிட்டேன், என்ற இருக்கிற எல்லாத்தையும் நான் தேவனுக்கு அர்ப்பணிச்சிட்டேன். ஆனா இப்ப சொல்லுங்க ஜனங்களே, நீங்க உங்களை யாரு தேவனுக்கு என்று அர்ப்பணிக்க மனப்பூர்வமா இருக்கீங்க? சோ ரொம்ப அருமையான வார்த்தை. நீங்க அர்ப்பணிக்கிறீங்க, ஆனா எப்படி அர்ப்பணிக்கணும்னா மனப்பூர்வமா யாருக்கு? சோ அருமையா கேட்டுக்கிட்ட. சோ அதுக்கப்புறம் பாருங்க, எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுவோம், இந்த வார்த்தை கேட்ட உடனே எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம தேவனுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க அர்ப்பணிப்பு செய்வாங்க. அதுக்கப்புறம் எல்லா பண்ணியும் முடிச்ச உடனே தாவீது என்ன பண்ணுவார்னா, அவர் பாட்டு பாடுவார். அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை கூறிட்டு இருப்பாரு. அந்த வார்த்தை அன்பான சகோதர சகோதரே, பைபிள் கூறுகிற அர்ப்பணத்தினுடைய மிக முக்கியமான கொள்கை. அந்த அர்ப்பணத்தின் கொள்கை இன்னைக்கு நம்ம கூட கடைபிடிப்பு ரொம்ப ரொம்ப அவசியமா. அதை குறிச்சு நீங்க வாசிங்க, தி பிப்ளிக்கல் கான்செப்ட் ஆஃப் கான்செக்ரேஷன். அதை குறிச்சு வசனம் வாசிக்கும் போது 14 வசனம். ஆமா பாருங்க, இப்படி மனப்பூர்வமா தேவன் கொடுக்கறேன், ஆனா நான் எம்மாத்திரம் நான் ஒண்ணுமே இல்ல சொல்லி என்ன பண்றான் சொல்ல, அப்ப கண்டிப்பா பண்ணுங்க. சரி, ஆமா ஆமா, தயவுசெய்து பைபிள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மனசு ரொம்ப அருமையான விஷயம். நம்ம தேவனுக்கு அர்ப்பணிக்கிறோம், ஆனா தேவனுக்கு அர்ப்பணிச்ச அந்த பொருட்கள் எல்லாமே நம்மோடது இல்ல, மாதிரி யாரோட பாக்கணும், எல்லா தேவனோட. சோ தேவன் என்ன பண்ணிக்கார, நேரம் கொடுத்திருக்கார், எல்லா விதமான பணம் கொடுத்திருக்காரு, எல்லா ஆரோக்கியம் கொடுத்திருக்காரு. இதை மாத்திரமா என்ன பண்ணுவோம், நம்ம தேவனுக்கு திருப்பி செலுத்தும் வேற ஒண்ணு. ஆனா உலகம் ஜனங்களும் அப்படி இல்லை, தங்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுப்பாங்க. ஆனா நம்ம பண்ண கான்சன்ட்ரேஷன் அப்படி இல்லை, தேவன் எல்லாம் நம்ம கொடுத்துட்டார். நம்ம எப்ப தேவனுக்கு அர்ப்பணிச்சோமோ அப்ப எல்லா தேவன் நம்ம கையில கொடுத்துட்டார். நம்ம இருக்க செல்போனு, நம்ம கையில என்ன பர்ஸு, நம்ம இருக்க காரு பைக் எல்லாமே ஆடுதுன்னா தேவன் கொடுத்த ஒரு கிருபை. எல்லாம் இதேன்னு கொடுத்திருக்காரு, எதுக்காக கொடுத்திருக்காரு? சதா அப்போஸ்தலன் சொல்லுவாரு, அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நாம் அவருக்காக இன்னைக்கு பூமியில இருக்கோம். அதே போல இன்னைக்கு நாம் கூட தேவன்கிட்ட பெற்றுக்கொண்ட எல்லாத்தையும் நாம இப்ப நம்ம யார் திருப்பி செலுத்தணும்னா, அங்க தேவனுக்கு திருப்பி செலுத்தக்கூடியவர்களா இருக்கு. ஒருவேளை தேவன் எல்லாம் வாங்கிட்டு தேவன் நன்றி செலுத்திட்டு தேவன் சோத்திரம் சொல்லிட்டு நம்மளே வச்சிருந்தோம்னா, அது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு காரியம் தான். அப்ப கண்டிப்பா நம்ம தேவன்கிட்ட பெற்ற அநேக ஆசீர்வாதங்கள் மற்றும் எல்லா விதமான காரியங்கள் நம்ம என்ன பண்ணணும்னா, தேவனுக்கு திருப்பி மனப்பூர்வமா இவங்க செலுத்தக்கூடியவர்களா அவங்க. இதுக்கு தான் மன சகோதர சொன்ன போல் சொல்றாரு, ஃபார் ஹூம் வி எக்ஸிஸ்ட். நம்ம இன்னைக்கு இருக்கிறோம்னா வேற யாருக்காக இல்ல, தேவனுக்காக மாத்திரம் நம்ம இருக்கும். இந்த சிந்தை எப்பவுமே நிலையில நம்ம வைக்க வேண்டியதா இருக்கு. மாறாக நம்ம வேலை ஸ்தலத்தில் இருக்கும்போதும் சரி, அல்ல பஸ்ல பிரயாணம் பண்ணும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் கூட நம்மளுடைய சிந்தை எப்பேற்பட்டதா இருக்கும்னா, நம்ம தேவனுக்காக வாழும். சோ தேவனுக்காக மாத்திரம் இந்த பூமியில இருக்கும். மாறாக நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்காக அந்த சிந்தை எப்பவுமே நமக்குள்ள இருந்து, எப்பொழுதும் நம்ம சிந்தையை பலப்படுத்தி, எப்பேற்பட்ட சத்துருக்கள் வருகிற சத்துருக்கள் மூலமா வருகிற எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் கூட அந்த சோதனை நிக்கணும்னா, அந்த நம்முடைய சிந்தையை பலப்படுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியமா. கண்டிப்பா நம்ம கடைசி வரைக்கும் இந்த ஒரு நிலைப்பு தன்மையோட நம்ம நின்னோம்னா, அந்த மிகப்பெரிய பரிசை நம்ம நம்ம பெற்றுக்கொள்வோம். அன்பான சகோதரர், இதோட பாடம் அங்க முடிந்தாலும் கூட மிக முக்கியமான ஒரு காரியத்துல உங்க மத்தியில நம்ம சொல்றோம். என்னன்னா, அடுத்த இன்னொரு 4 மாசத்துக்கு அப்புறம் மிக முக்கியமான ஒரு காரியத்தை அனுசரிக்க போறோம். எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயம் எதுங்க, மறந்துட்டீங்களா? பஸ்கா இல்லைங்களா? பஸ்கா சொல்ற கடை இன்னும் பாத்தீங்கன்னா சொல்லலாம்னா, நம்ம கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறும். அதே போல இன்னொரு என்ன சொல்லலாம்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கும் அந்த மரணத்தில் இருக்க நம்முடைய பங்கம் என்ன பண்றோம், நாங்கள் நினைவு பிரான்ச் பாரு, மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அனுசரிக்க போறோம். அந்த பஸ்கால நம்ம போய் பங்கு போறோம்னா, அது வரைக்கும் ஜீவன் இருந்துச்சுன்னா அது யாரா கிருபை, தேவனுடைய கிருபை. அப்ப கண்டிப்பா பாருங்க, நம்ம மூத்த சார் சொல்லியிருக்காரு, இந்த பஸ்கா ரெடி ஆகிறது முன்னாடி எத்தனை மாசத்துக்கு முன்னாடி ரெடி ஆகணுமாமா, 4 மாசத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணுமாமா. அப்ப ஒன்னு என்ன பண்ணுவோம், டைம் போட்டு ஜனவரி 1 இருந்து என்ன பண்ண போனோம், அப்படி ஆரம்பிப்போம் இல்லைங்களா? அப்படி பண்ணலாமா? இல்ல இப்ப டைம் வரட்டும் சார், அதுக்கப்புறம் என்ன பண்றேன், ஸ்டார்ட் பண்றேன் சார், அப்படி இல்லை. ஏன்னா அந்த டைம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவோம், கை வைப்பதற்கும் மற்றும் அப்பத்துல கை வைப்பதற்கும் நீங்க தகுதி ஆகணும்னா, நீங்க இப்பவே என்ன பண்ணணும்னா, மைண்ட் நீங்க என்ன பண்ணணும், பலப்படுத்து. கண்டிப்பா அதான் பாருங்க, பழைய ஏற்பாடு காலத்துல இசை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு பஸ்கா அன்னைக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பஸ்கா அன்னைக்கு நீசான் மாசம் 14 என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு போயிருவாங்க. வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப கண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டை ஃபுல்லா தேடுவாங்க. என்ன சொல்லுங்க, அப்போ வீட்டை ஃபுல்லா தேடுவாங்க, நல்லா கண்ணுங்க இருக்குமா தேடுவாங்க பஸ்கானே. என்னன்னா, வீட்டுல எங்கேயா ஒரு மூலையில ஒரு சின்ன புளித்தமாவும் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஒரு சின்ன புளித்தமா இருந்தாலும் கூட அது தேவன் பிரியமாக இருக்காது. இப்போ நீங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நீங்க எப்போ ஒரு ஒரு பஸ் கான்சரிக்கும் போது வீட்டை சின்ன துளி புளித்தமா கூட இருக்கக்கூடாது. அப்படி நீங்க என்ன பண்ணா பஸ்கா அனுசரிச்சு சொல்லுவாங்க. அப்ப நினைச்சு பாருங்க, ஜனங்கள் அந்த பஸ்கா அன்னைக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான், கண்டிப்பா வீடை ஃபுல்லா சுத்தமாக்குவான், நல்லா கவனிப்பான். இதே போலதாங்க மனசு, நாம் கூட அந்த பஸ்கா நம்ம அனுசரிக்க முன்னாடி நாம் கூட என்ன பண்ணுவோம், ரொம்ப கண்ணு கருத்துமா தெளிந்த புத்தியோட நம்ம என்ன பண்ணோம்னா, நாம் கூட என்ன பண்ணுவோம், நம்ம இருக்க என்ன பண்ணுவோம், தேடும் என்ன தேடணும், நம்ம இதயத்துக்குள்ள புளித்தமாவும் இருக்கா, புளித்தமா எதை குறிக்க பார்க்கணும், புளித்தமா எதை குறிக்க, புளித்தமா கள்ள உபதேசம் அது ஒரு அர்த்தம். அதே போல இன்னொரு அர்த்தம் என்னன்னா, புளித்தமா துர்க்குணம், பொல்லாப்பு இல்லைங்களா, பொறாம, இச்ச, கோபம், இவ்வளவு விஷயங்கள் நமக்கு இருந்துச்சுன்னா நமக்கு என்ன அர்த்தம், புளித்தமா. அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஒருவேளை இந்த மாதிரி இருந்தோம்னா கண்டிப்பா அந்த தகுதி அம்மா அவங்க இல்லைன்னு பார்க்கணும். அப்ப கண்டிப்பா அந்த பஸ்கால மனுஷருக்கு நம்ம தகுதியா மாறணும்னா, நம்ம இருக்க புளித்த அம்மா என்ன பண்ணணும், அதை கலைஞ்சு போகணும். அதை கலைஞ்சு போகணும்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரே காரியம், நீங்கள் உங்கள் கோட்டை நீங்க என்ன பண்ணுன்னா பலப்படும். உங்கள் கோட்டையாகிய அந்த மைண்ட் இல்லைன்னா சித்தம், சிந்தை, இதை நீங்க ஸ்ட்ராங் பண்ணுங்கன்னா கண்டிப்பா அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தகுதி அங்க கிடைக்கும். இதுதான் பண்ண சோதர சோழ உங்க மத்தியில இந்த கடைசி நாட்கள் கூட உங்க மத்தியில எடுக்க விரும்பிட்ட ஒரு பாடம். கண்டிப்பா இந்த பாடத்தின் மூலமாக நம்ம அநேக விஷயம் கற்றுக்கொண்டாலும் கூட மிக முக்கியமான காரியம், நம்ம சிந்தைய பாதுகாப்ப பண்ணுற ஒரு மிக முக்கியமான விஷயம். எப்பவுமே மறக்கக்கூடாது, இன்னைக்கு நம்ம கேட்டு நாளைக்கு மறந்துட்டோம்னா அது ரொம்ப மிகப்பெரிய டேஞ்சர். ஏன்னா பக்கத்துல இப்ப ரெடியா யார் நிக்கிறாருன்னா சதன நிக்கிறார். எப்பவே நம்ம என்ன பண்ணோம்னா கவுத்து போடலாம், சொந்த அளவுக்கு ரெடியா நிக்கிறார். அப்ப கண்டிப்பா அனுதன லைஃப்ல ஒரு சப்ஜெக்ட் கேப்பன் மூலமா நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம சிந்தைய பலப்படுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம். சோ தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து கிருபை செய்வாராக. இந்த மாபெரும் வாய்ப்பை கொடுத்ததுக்காக உங்களுடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றிகளையும் சோத்திரங்களையும் நம்ம எடுத்துக்கொண்டு இந்த பாடத்தை முடிக்கிறோம். ஆமென்.